நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
இந்த வாரம் இலங்கையில் இடம்பெற்ற முக்கிய செய்திகளோடு எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்புடன் இணைந்திருக்கும் நான் மதிவாணன். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 60வது கூட்டத்தொடர் கடந்த 8ஆம் தேதி ஜெனீவாவில் ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றது. இலங்கை தொடர்பில் பேரவையில் ஏற்கனவே கால நீடிப்பு செய்யப்பட்டு நடைமுறையில் இருந்த 57(1) தீர்மானம் முடிவுக்கு வந்திருக்கும் நிலையில் இம்முறை கூட்டத்தொடரில் இணை அனுசரணை நாடுகளினால் இலங்கை தொடர்பில் புதிய பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நல்லிணக்கம், பொறுப்பு குரல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்தல் எனும் தலைப்பில் தயாரிக்கப்பட்டுள்ள புதிய பிரேரணையின் திருத்தங்கள் உள்வாங்கப்படாத 1வது வரைவு தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வரைவில் மேற்கொள்ள உள்ள திருத்த யோசனைகளை சமர்ப்பிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் மற்றும் யுத்த குற்றங்கள் தொடர்பில் நீதியான விசாரணை நடாத்தப்பட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என தொடர்ச்சியாக பல்வேறு தரப்பினராலும் வலியுறுத்தப்பட்டு வருகின்ற நிலையில் அரச தரப்பு உள்ளக பொறிமுறை மூலம் விசாரணைகள் இடம்பெறும் என தொடர்ச்சியாக கூறி வருகின்றது. ஆனால் இன்று வரையில் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு பொறுப்பு கூறும் வகையிலான எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனால்தான் பாதிக்கப்பட்ட மக்கள் இலங்கை அரசாங்கத்தின் உள்ளக பொறிமுறையூடான விசாரணைகளின் மீது நம்பிக்கை இழந்துள்ள நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. இதனாலேயே தமிழ் தரப்பிலிருந்து பொறுப்பு கூறும் விடயத்தில் சர்வதேசத்தின் தலையீடு கோரப்படுகின்றது. அத்தோடு சர்வதேச விசாரணையின் அவசியமும் வலியுறுத்தப்பட்டு வருகின்றது. இது தொடர்பில் பலரும் தமது கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். இந்த விடயம் தொடர்பில் கடந்த நாடாளுமன்ற அமர்வில் பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் இவ்வாறு தெரிவித்தார்.
இன்றைக்கு இந்த அரசாங்கம் சொல்லி இருக்கிறது, நாங்கள் ஒரு வெளியக விசாரணைக்கு தயார் இல்லையே. மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த பொழுது முதன் முதல் நல்லிணக்க ஆணைக்குழுவின் ஊடாக ஒரு விசாரணை குழு நியமிக்கப்பட்டு அதிலே சொல்லப்பட்ட விடயங்கள் கூட நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அதற்கு பிறகு ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டது, அந்த ஆணைக்குழுவும் கூட இங்கு நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அதற்கு பிற்பாடு இந்த நாட்டிலே நடந்த குழுக்களுடைய விசாரணைகள் தோல்வி கண்டிருக்கிறது, இங்கு எதுவும் நடக்கவில்லை என்பதனால் தமிழ் மக்கள் மிகவும் தெளிவாக கேட்கிறார்கள், எங்களுக்கு ஒரு வெளியக விசாரணை வேண்டும். அது வெளியக விசாரணை என்பது நீதிக்கானதாக இருக்க வேண்டும்.
மட்டக்களப்பில் இடம்பெற்ற காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தின் ஊடக சந்திப்பில் அந்த மாவட்டத்தின் தலைவி அமலநாயகி இவ்வாறு தெரிவித்தார்.
சர்வதேச விசாரணை வேணும் என்று சொல்லி நாங்க கேட்டுக்கொண்டு இருப்பதற்கு காரணம், எங்கட பிள்ளைகளோ அல்லது உங்கட பிள்ளைகளோ நாளைக்கு எங்களை போல கண்ணீரோட வீதியில நின்று அழக்கூடாது என்பதற்காகத்தான். இந்த பொறுப்ப கூறல் என்ற ஒரு விஷயம் சர்வதேசத்தின் ஊடாக எங்களுக்கு நீதி கிடைக்க வேணும் என்றுதான் நாங்க இத்தனை வருஷமாக நாங்க போராடி வாரம்.
அம்பாறை மாவட்டத்தின் அக்கரைப்பற்று பகுதியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பு ஒன்றில் இலங்கை தமிழரசு கட்சியின் செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் இவ்வாறு தெரிவித்தார்.
தானியாவோடு பிரதானமாகவும் இணையான நாடுகளோடும் நாங்கள் தொடர்ச்சியாக தொடர்பிலே இருக்கிறோம். ஆகையினாலே இதிலே என்னென்ன விடயங்கள் முக்கியமானவை, கைவிடப்பட முடியாதவை என்பது சம்பந்தமாக அவர்களோடு நாங்கள் பேசியிருக்கிறோம். தமிழ் தேசிய பிரச்சினைக்கான தீர்வாக நாட்டிலே உருவாக வேண்டுமானால் புதிய அரசியலமைப்பு வடகிழக்கிலே அதிகூடிய அதிகார பயிர்வுடனான ஒரு சமஷ்டி அடிப்படையிலான புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட வேண்டும். உடனடியாக நாங்கள் அரசாங்கம் மாகாண சபை தேர்தல்களை கலந்தால் தமிழ் நடத்த வேண்டும்.
தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் யாழ்ப்பாணத்தில் ஊடகவியலாளர்கள் மத்தியில் பேசுகையில் உள்ளக பொறிமுறை மூலம் தமது அரசு நீதி வழங்கும் என தெரிவித்துள்ளார்.
இந்த உள்ளக பொறிமுறை என்பதன் மூடாக மக்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுப்போம் என்று திட்டமாக நாங்கள் கூறுகிறோம் நமது அரசாங்கம். ஏனென்றால் இன்று உலகத்தில் பல போர்கள் நடைபெறுகிறது, பலர் இன்றும் இறந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எமக்கு தெரியும் இந்த நாட்டில் ஒரு போர் சூழல் ஒன்று ஏற்படக்கூடாது. அதே நேரம் முன்னைய காலத்தில் நடந்த குற்றங்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு நமது அரசாங்கம் பின்னிக்காது. நாங்கள் ஒன்றை கூறுகிறோம், உள்ளக பொறிமுறை மூலம் மக்களுக்கு சிறந்த தீர்வை பெற்றுக் கொடுப்போம் என்று ஆணித்தனமாக மக்களுக்கு கூறுகிறோம்.
யாழ் இராசதானியை ஆண்ட சங்கிலிய மன்னனது மந்திரிமனையின் ஒரு பகுதி சேதமடைந்துள்ளது. நேற்று முன்தினம் சீரற்ற காலநிலையின் காரணமாக தொல்பொருள் சின்னமான மந்திரிமனையின் ஒரு பகுதி இடிந்து வீழ்ந்துள்ளது. 13 முதல் 17ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் கட்டப்பட்டதாக நம்பப்படும் மந்திரிமனை பாதுகாக்கப்பட வேண்டிய நினைவு சின்னமாக கடந்த 2011 வர்த்தமானி அறிவித்தல் மூலமாக பிரகடனப்படுத்தப்பட்ட போதிலும் அது அமைந்துள்ள நிலம் தனியாருக்கு சொந்தமாக இருப்பதனால் இதனை பாதுகாக்கும் முயற்சிகளில் பல்வேறு சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக கடந்த 14 வருடங்களுக்கு மேலாக மந்திரிமனையை பாதுகாக்க நடவடிக்கை எடுத்தும் அது பயனளிக்கவில்லை என தொல்பொருள் திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. பாதிக்கப்பட்டுள்ள மந்திரிமனையை சமூக ஆர்வலர்கள், அதிகாரிகள், அரசியல் பிரதிநிதிகள் உட்பட பலர் பார்வையிட்டுள்ளார்கள். இதன்போது கருத்து வெளியிட்ட தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன், தமிழர்களின் அடையாளமான மந்திரிமனையை பாதுகாக்க தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார்.
ஒரு கோயில் நிர்வாகத்துடன் இணைந்த ஹானியாம், அதனூடாக அதை தாங்கள் புனரமைக்க முடியாது. நாங்கள் நினைக்கின்றோம் எதிர்வருங்காலத்தில் இதை தொல்பொருள் திணைக்களம் சுவீகரித்து தொல்பொருள் திணைக்களத்துக்கு சுவீகரிக்கிறதுக்கான நடவடிக்கை எடுப்பதற்கு எங்களாலானி என்ற ஒத்துழைப்பை கச்சேரி ஒருங்கிணைப்பு குழுவில் முன்வைக்கும் போது எல்லோரும் இதற்கு ஆதரவு தெரிவித்து எங்கள் தமிழற்ற கலாச்சாரம் அடையாளங்களை பேணி பாதுகாப்பதற்காக இது பேணி பாதுகாக்க வேண்டிய என்னிடம்
எல்லை தாண்டும் இந்திய மீனவர்களினால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் கடல் வளங்கள் அழிக்கப்படுவதாகவும் தமது மீன்பிடி உபகரணங்கள் சேதமாக்கப்படுவதாகவும் வடபகுதி மீனவர்கள் தமது குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வருவது நாம் அறிந்தது. இந்த நிலையில் இதனை கட்டுப்படுத்தும் ஒரு முயற்சியாக எல்லை தாண்டும் இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படுவதும் கைப்பற்றப்படும் மீன்பிடி உபகரணங்களை அரசுடைமையாக்கும் முயற்சிகளும் இடம்பெற்று வருகின்றன. இந்த நிலையில் அண்மை காலமாக எல்லை தாண்டி வந்து சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபடும் இந்திய மீனவர்களின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளதாக இலங்கை கடற்படை அறிவித்திருக்கின்றது. இதனை மீனவர்களும் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். மன்னாரில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் மன்னார் மாவட்ட மீனவர் சங்க தலைவர் ஆலம் இவ்வாறு தெரிவித்தார்.
உண்மையில் நாங்கள் வரவேற்கின்றோம் இந்த கடற்படையின் செயற்பாட்டை. குறிப்பாக தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டி வரும் நடவடிக்கையை கடந்த 6 மாதத்துக்கு பிற்பாடு கூடுமானவரை நிறுத்தப்பட்டிருக்கின்றது அல்லது குறைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் முதலில் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டிய தேவை இருக்கு.
மீன்பிடித்துறை அமைச்சர் சந்திரசேகர் யாழ்ப்பாணத்தில் ஊடகவியலாளர்கள் மத்தியில் பேசும் போது இவ்வாறு குறிப்பிட்டார்.
தற்போது இந்தியாவில் இருக்கின்ற இந்திய மீன்பிடி படகுகள் விசேடமாக ஆக்கிரமிப்பு படகுகள் தற்பொழுது வருவது குறைந்திருக்கின்றது. சாக இதை நிறுத்த வேண்டும் என்கின்ற அழுத்தம் எங்களோட பக்கம் இருந்து நாங்கள் தெரிவிக்கப்பட்டு வருகின்றோம். அதே போன்று இந்தியாவில் இருக்கின்ற அதிகாரிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் இது சம்பந்தமாக தெளிவூட்டல்களையும் நாங்கள் ஏற்படுத்தி வருகின்றோம். அப்ப இந்த தொடர் நடவடிக்கையின் காரணமாகவே இன்றைக்கு இந்த மீன்பிடி படகுகள் வருவது தற்போது குறைந்திருக்கின்றது.
இது SBS வானொலியின் தமிழ் ஒலிபரப்பின் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சிக்காக இலங்கையிலிருந்து மதிவாணன்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? Apple Podcast, Google Podcast, Spotify என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.